நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைக்க உள்ளனர் என்பது தொடர்பில் நிலவும் இழுபறி குறித்த செய்திகள், ஓமந்தை சோதனை சாவடியில் மீண்டும் கெடுபிடிகள் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கூறப்படுவது பற்றிய தகவல்கள்,
ஏன் மீண்டும் இப்படியான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள், 2 நாள் நல்ல சுமூகமா தானே இருந்தது என்று கேட்ட பொழுது 2ஆம் தேதி சோதனை நடவடிக்கைகளை நிறுத்தும்படி உத்தரவு வந்திருந்ததாகவும், இன்று தொடக்கம் மீண்டும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார்.
இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் கலந்து கொண்டதற்கு அவர் சார்ந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியில் எழுந்துள்ள எதிர்ப்பு,
இதுவரை கடைபிடித்து வந்த நெறிமுறைகளை மாற்றும் பொழுது, புதிய நடைமுறைகளை கடைபிடிக்கின்ற பொழுது மத்திய செயற்குழுவினுடன் ஆலோசித்து அதன் அனுமதியுடன் தான் இவர்கள் சென்றிருக்க வேண்டும், அது நடைபெறவில்லை. இவர்கள் தனிப்பட்ட முறையிலே கட்சியை பிரதிபலிக்க முடியாது, இதுதான் நமது ஆட்சேபனை.
கேபி எனப்படும் குமரன் பத்மநாபன் வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ள செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் சுவாமிநாதன் மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
கிழக்கு யுக்ரைனில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலான நிலைமையை அமைதியாக தீர்க்க தீவிரமான ராஜதந்திர முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. தற்போது கீவில் இருக்கும் அமெரிக்க அரசு துறை செயலர் ஜான் கெரி ரஷ்யா உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். போர் நடத்த அமெரிக்கா முனையவில்லை என்றும், ஆனால் ரஷ்ய துருப்புக்களும் ஆயுதங்களும் எல்லை தாண்டி வருவதை தாம் கவனிக்காமல் இருக்க முடியாது என்றும் ஜான் கெரி கூறியிருக்கின்றார்.
We want a diplomatic resolution, but we cannot close our eyes to tanks that are crossing the border from Russia and coming in to Ukraine.
France மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த தலைவர்கள் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் புதிய திட்டத்தை எடுத்துச் செல்கின்றனர். யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது பரிசீலனை உள்ளதாக தெரிவித்த பிரெஞ்சு அதிபர் ஹொலாண்டே ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றார்.
உக்ரைனில் சர்வதேச சட்டத்தை ரஷ்யா தொடர்ச்சியாக மீறுவதாக நேட்டோவின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பனிப்போரின் முடிவிலிருந்து கூட்டணி நாடுகளின் ஒன்று சேர்ந்த பாதுகாப்பு படைகள் மிக அதிக அளவில் நிலைநிறுத்தப்படுவது குறித்து நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பிரசல்ஸில் ஒன்று கூடி ஆராய்ந்த வேளை நேட்டோ பொதுச் செயலாளர் பேசினார். பால்டிக் குடியரசு, போலந்து, ரொமானியா மற்றும் பல்கேரியா ஆகிய நாடுகளின் சிறிய கட்டளை மையங்களை ஒருங்கே சேர்த்து தாக்குதல் படையினர் 5,000 பேர் வரை கிழக்கு ஐரோப்பாவில் நிறுவப்படுவர் என இதன்போது அவர் உறுதியளித்தார்.
சிறார்கள் பாதிரிமார்களால் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுவதை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க மத குருமார்களிடம் பாப்பரசர் பிரான்சிஸ் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். முறைகேடுகள் அம்பலமாகும் என்ற அச்சத்தின் பேரில் புகார்களை மூடி மறைக்க பாதிரியார்கள் முயலக்கூடாது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். சிறார்களை பாதுகாக்க திருச்சபை அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும், சிறார்களை துஷ்பிரயோகம் செய்வோருக்கு திருச்சபையின் நிர்வாக கட்டமைப்பில் இடமில்லை என்றும் போப் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். வாத்திகனில் போப் தோற்றுவித்திருக்கின்ற சிறார் பாதுகாப்பு ஆணையத்தின் முதல் கூட்டம் நடக்க இருக்கின்ற நிலையில் இந்த கடிதம் வந்திருக்கிறது.
சிரியா தலைநகர் டமஸ்கஸின் மக்கள் குடியிருப்பு பகுதிகளின் மீது போராட்டக்காரர்கள் மேற்கொண்ட எறிகணை தாக்குதலில் குறைந்தது 3 பலியானதுடன் 30 பேர் காயங்களுக்குள்ளானதாக சிரியா ஊடகம் கூறுகிறது. தம்மை இஸ்லாம் ஆமி என கூறிக்கொள்ளும் போராட்டக் குழு ஒன்றை தாக்குதல்களை மேற்கொண்டதாக சிரிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. தலைநகரின் கவுட்டா பகுதியினை தளமாக கொண்டுள்ள இந்த குழுவினர் இந்த வாரம் சிரிய அரச படையினரின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். டமஸ்கஸில் போராளிகள் மேற்கொண்ட எறிகணை தாக்குதலுக்கு பதிலடியாக அரச படையினர் மேற்கொண்ட சமீபத்திய வான் தாக்குதல்களில் குறைந்தது 17 பேர் பலியானதுடன் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.
தலாய்லாமா தன்னுடைய நல்ல நண்பர் என்றும், சுதந்திரம் மற்றும் அனைத்து மனிதர்களின் கண்ணியம் போன்ற விழுமியங்களுக்கு அவர் சிறந்த உதாரணம் என்றும் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கூறியிருக்கின்றார். வாஷிங்டனில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் பேசுகையிலேயே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தின் பார்வையாளர்களில் ஒருவராக தலாய்லாமா இருந்தார். திபெத்துக்கு அதிக தன்னாட்சி வேண்டும் என்று தலாய்லாமா கேட்பதால் அவரை பிரிவினைவாதி என்று சீனா அடையாளப்படுத்துகிறது. அமெரிக்காவில் நடக்கின்ற தேசிய பிரார்த்தனை மற்றும் சிற்றுண்டி நிகழ்வில் 3,000 அமெரிக்கர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு முக்கிய நிகழ்வாகும்.
ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் பல ஆண்டுகளாக அமலில் இருந்து வந்த இரவு நேர ஊரடங்கு உத்தரவு இந்த வார இறுதியில் நீக்கப்பட உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. சனிக்கிழமை முதல் இந்த ஊரடங்கு உத்தரவை தளர்த்துமாறு பிரதமர் ஹைதர் அல் அபாதி உத்தரவிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். ஈராக் தலைநகரில் சகஜ நிலையை திரும்பச் செய்வதே இதன் நோக்கம் என்றும் கருதப்படுகிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் புதிய அரசு அமைவது தொடர்ந்து இழுபறியிலேயே உள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று அங்கு தமது கட்சி தலைமையிலான ஆட்சி 72 மணி நேரங்கள் அமையும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்திருந்தார். எனினும் அங்கு அடுத்த ஆட்சி குறித்து இன்னும் தெளிவில்லாத சூழலே உள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் இடம்பெறவுள்ள ஆட்சி மாற்றத்தின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர்களில் ஒருவரான ஹாஃபிஸ் நசீர் அகமட்டை முதலமைச்சராக நியமிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து இவர் கிழக்கு மாகாண சபைக்கு தெரிவாகியிருந்தார். தற்போதைய மாகாண சபை ஆட்சியில் கூட ஏற்கனவே விவசாயம், கால்நடை அபிவிருத்தி மற்றும் மீன்பிடித்துறை அமைச்சராக கூட இவர் பதவி வகித்துள்ளார். ஹாஃபிஸ் நசீர் அகமட்டை முதலமைச்சராக நியமிக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை எடுத்துள்ள தீர்மானம் பற்றி இன்று கட்சியின் மாகாண சபை உறுப்பினர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு கட்சியின் தலைவரினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்திய பெயர் குறிப்பிட விரும்பாத மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் இந்நியமனத்துக்கு ஆதரவாக தங்களின் உறுதிமொழி பத்திரம் கட்சித் தலைவரினால் பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண சபையில் தமிழர் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்க்கின்றது. முஸ்லிம் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டுமென்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்பார்க்கின்றது. இதன் காரணமாக இரு கட்சிகளும் இணைந்த ஆட்சி அமைப்பது தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. இரு கட்சிகளும் ஆட்சி அமைக்க தனித்தனியாக ஜனாதிபதியை சந்தித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஆதரவையும் பிரதமரை சந்தித்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவையும் ஏற்கனவே நாடியுள்ளன. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அளித்த பதில்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று இருதரப்பும் நம்பிக்கையும் கொண்டுள்ளன. இப்படியான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலமைச்சர் பதவிக்குரிய பெயரை தீர்மானித்துள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் முதலமைச்சர் பதவி தொடர்பில் இணக்கப்பாடொன்றை காணும் வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளரான பஷீர் ஷேகுதாபுத் இரு கட்சி தலைவர்களுக்கும் மாற்று யோசனையொன்றை முன்வைத்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மிகுதியாக இருக்கின்ற 2.5 வருட பதவிக்காலத்தில் முதல் ஒரு வருடம் ஒரு தரப்பும் அடுத்த 1.5 வருடம் மறுதரப்பும் இந்த பதவியை பகிர்ந்து கொள்வது என்ற யோசனை அவரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் கிடைத்துள்ளதை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் உறுதிப்படுத்தினார்.
சரி, அவருடைய கருத்து எமது பரிசீலனையில் இருக்கின்றது. நாளைக்கு எமது கட்சி தலைவர்கள் இதை பற்றி கூடி பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். முஸ்லிம் தமிழ் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேணும், அது பலமடைய வேணும் என்பதில் நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். அதை பற்றி எவ்விதமான சந்தேகம் இருக்க முடியாது. அதனால் அவருடைய கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்துகள் எம்முடைய மிகவும் கவனமான பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்
என்று கூறிய அவரிடம், அப்படியானால் முதல் வருடம் யாருக்கு என்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டல்லவா என்று சுட்டிக்காட்டிய போது,
அவசியம் இல்லை, பொதுவாக எங்களுடைய சிந்தனை என்ன விதமாக அமையும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கேன்
என்று பதிலளித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலமைச்சர் பதவிக்கு பெயர் தீர்மானிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து கூற மறுத்துவிட்டார்.
அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அது என்னுடைய கர்மமே இல்லை
என்றும் குறிப்பிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன்.
கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் வடபகுதியில் உள்ள ஓமந்தை சோதனைச் சாவடியில் மீண்டும் வாகன சோதனைகளும் கெடுபிடிகளும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கூறப்படுவது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையின் வடக்கே ஓமந்தை சோதனைச் சாவடியில் கடந்த திங்கட்கிழமை 2ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டிருந்த சோதனை நடவடிக்கைகள் நேற்று இரவு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு அமைச்சிலிருந்து கிடைத்த திடீர் உத்தரவை அடுத்தே இந்த சோதனை நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை இராணுவ பேச்சாளரும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பிப்ரவரி 2ஆம் தேதி பகல் விடுத்த உத்தரவுக்கு அமைவாக இந்த சோதனைச் சாவடியின் சோதனை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு வாகனங்கள் A9 வீதியில் நேராக எந்தவித சோதனைகளும் இன்றி செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஓமந்தை சோதனைச்சாவடியின் சோதனை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் வடக்கு நோக்கி செல்கின்ற லோரிகளில் வெடிப்பொருட்கள் மற்றும் பைனாகுலஸ் போன்ற வடபகுதிக்கு கொண்டு செல்ல முடியாதென்று தடை செய்யப்பட்டிருந்த பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றனவா என்பதை பரீட்சிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் அப்போது தெரிவித்திருந்தனர். அதேவேளை வடக்கிலிருந்து பழைய இரும்பு பொருட்களை ஏற்றி வருகின்ற லோரிகளில் யுத்த மோதல்களின் போது கைவிடப்பட்ட அல்லது யுத்த மோதல்கள் இடம்பெற்ற பகுதிகளில் கண்டெடுக்கப்படுகின்ற வெடிப்பொருட்கள் என்பவையும் பழைய இரும்பு பொருட்களுடன் கொண்டு வரப்படலாம் என்பதால் பழைய இரும்பு பொருட்களை ஏற்றி வருகின்ற லோரிகள் சோதனையிடப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே சோதனை நடவடிக்கைகள் மீண்டும் நேற்றிரவு முதல் ஓமந்தை சோதனை சாவடியில் முன்னைய நடைமுறைகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்படுகின்றன. இதுகுறித்து இந்த சோதனை சாவடியின் ஊடாக நாளாந்தம் பிரயாணம் செய்கின்ற தனியார் நிறுவனத்தின் முகாமையாளராகிய ஒருவரிடம் கேட்டேன்.
நான் வளமே போல இன்றைய தினம் கடமைக்கு வரும்போது அதுல மறைச்சு என்ன வாகனத்தை பதிஞ்சிட்டு போக சொல்லி சொல்லப்பட்டது. வளமே போல எல்லா வாகனங்களையும் மறைச்சு சோதனை விட்டு பதிவு செய்யறதை அவதானிக்க முடிந்தது. நாம் வளமையை விட இன்றைக்கு ஒரு 15 நிமிஷம் பிந்தி இதுல கடமைக்கு வரக்கூடிய நிலைமை தான் இருந்திருக்குது. பதிவுகளை மேற்கொண்டிருந்த ராணுவத்தினரிடம், ஏன் மீண்டும் இப்படியான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள், 2 நாள் நல்ல சுமூகமா தானே இருந்தது என்று கேட்ட பொழுது 2ஆம் தேதி சோதனை நடவடிக்கைகளை நிறுத்தும்படி உத்தரவு வந்திருந்ததாகும், மீண்டும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார்
என்றார் அந்த தனியார் நிறுவனம் முகாமையாளர். இதுகுறித்து பிபிசியிடம் கருத்து வெளியிட்ட ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜாயவீரா அவர்கள் குறுகிய காலத்திற்கே ஓமந்தை சோதனை சாவடியின் சோதனை நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்டிருந்ததாகவும், அது மீண்டும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டு வளமை போன்று சோதனை நடவடிக்கைகள் மற்றும் வாகன பதிவுகள் இடம்பெறும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலை அடுத்து ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தின் பின்னர் மக்களுடைய வாழ்க்கையில் ராணுவ செயற்பாடுகள் குறைவடையும் என எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த நடவடிக்கை பெரும் ஏமாற்றத்தையே அளித்திருக்கின்றது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதன் என்று அறியப்படும் KP வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதித்து இலங்கையின் நீதிமன்றம் ஒன்று இன்று உத்தரவிட்டுள்ளது குறித்து கொழும்பிலிருந்து BBC செய்தியாளர் KS உதயகுமார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதன் வெளிநாடு செல்வதை தடை செய்யும் உத்தரவொன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று பிறப்பித்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் சமர்ப்பித்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்னரே நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுனில் வட்டகல தெரிவித்தார்.
ஏனோ அப்ப ஸ்துதி வந்தேனோ அபியாச்சனாதிகரணேட்ட அப்பே கருணுகள்ட சம்பந்தில மே மீட்ட அதால நிசி பிரவேச லபாகனிம் சம்பந்தேங் இதிங்
இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் குமரன் பத்மநாதன் சம்பந்தமாக எடுக்கவுள்ள சட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு காலாவகாசம் பெற்றுத்தருமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். அப்படி காலாவகாசம் வழங்கப்படுமானால் குமரன் பத்மநாதன் வெளிநாடு செல்வதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்தார். மனு மீதான விசாரணை பின்போடப்பட்டால் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்த நீதிபதி விஜித் மலல்குட அப்படியானால் இந்த மனு பயனற்ற நிலைக்கு தள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். அதன் பின்பு நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட தடையுத்தரவை பிறப்பித்தனர்.
அவங்க ஜீவிதால வகக்கீம மே ஆண்டுவெங் ஆரக்ஷக அமாத்தியான் தெரியுதுவெனவா
மேலும் கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுனில் வட்டகல குமரன் பத்மநாதனின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு போதிய பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார். மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் குமரன் பத்மநாதன் சம்பந்தமாக எடுக்கவுள்ள சட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டது. கடந்த அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்ட குமரன் பத்மநாதன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாத காரணத்தினால் அவரை மீண்டும் கைது செய்து நீதிமன்றம் முன் நிறுத்துமாறு கோரியே மக்கள் விடுதலை முன்னணி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது.
கொழும்பிலிருந்து BBC செய்தியாளர் KS உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
தொடரும் இலங்கை கண்ணோட்டத்தில் அடுத்ததாக, இலங்கையின் வடமாகாண சபையின் உறுப்பினர் ஒருவரின் இல்லத்தில் இன்று கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் என்று கூறப்படுவது குறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் விவரங்கள்.
வடமாகாண சபையின் உறுப்பினராகிய துரைராஜா ரவிகரன் அவருடைய வீட்டிற்கு சிவில் உடையில் சென்ற கடற்படையினர் என தெரிவிக்கப்படுபவர்கள் அங்கு இராணுவ தளவாடங்கள் இருப்பதாக சந்தேகம் தெரிவித்து சோதனை செய்திருக்கின்றார்கள். இன்று பிற்பகல் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. சாதிக்கும் சந்ததி என்ற திட்டத்தின் கீழ் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உதவுவதற்காக கொண்டுவரப்பட்ட பாடசாலை உபகரண பொருட்களையே அவர்கள் இவ்வாறு சந்தேக கண்கொண்டு நோக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள், கொப்பிகள், புத்தக பேக், மற்றது தைத்தபடியான பாடசாலை சீருடைகள் இவற்றை தான் அதுல கொண்டு வந்தது. அதுல வாகனத்தை நிப்பாட்டி இறங்கிய போது அவர்கள் இராணுவ தளவாடங்கள் இருப்பதாக செக் பண்ண போறதுதான் என்னிட்ட கேட்ட இப்ப நான் பின்ன அதுக்கு மறுத்து தான் இல்லை என்று நான் சொன்னேன். அதுக்கு அவர்கள் ஆட்டோவில் வந்த மூன்று பேர் சிவில் உடையில் தான் இருந்தார்கள். அந்த பெட்டிகளை பார்வையிட்டு போனவர்கள் அந்த நேரம் தான் நீங்கள் இந்த கேம்ப்ல இருந்து வந்த நீங்கள் இன்ன பேர் என்று இருக்க அவருடைய சொன்னது ரவி பெனாண்டோ, எனக்கு பேர் வட்டுவாகல் கேம்பில் இருந்து வாரன், தான் கடல்படை என்று சொல்லி சொன்னார். இது ஒரு ஜனநாயக விரோத செயல் என்பதையும் சொல்றேன். அதே நேரம் மனித உரிமை மீறலாகவும் பாக்குறேன். எங்களை செக் பண்ணணும் அல்லது இராணுவ தளவாடங்கள் நாங்கள் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் போலீசார் வழியும் அழைத்து கொண்டு வந்து நடவடிக்கை செய்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதை விட்டுட்டு இது வந்து இன்னும் இராணுவ செடிகுடிகள் மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறது தான் காட்டுதே ஒழிய இது தீர்ந்ததாக காட்ட
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்கள். இந்த சம்பவம் குறித்து முல்லைத்தீவு காவல்துறையில் முறையிட்டிருப்பதாகவும் வந்தவர்கள் உண்மையாகவே கடற்படையினரா அல்லது அவருடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு வேறு எவரும் வந்தார்களா என்பதை கண்டறியுமாறு தனது முறைப்பாட்டில் காவல்துறையினரை கேட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வுகள் நேற்று அனுசரிக்கப்பட்ட பொழுது அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டது குறித்த விமர்சனங்கள் தொடர்கின்றன. அவ்விருவரும் சார்ந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவர் சி வி சிற்றம்பலம் இது தொடர்பில் அவர்களிடம் விளக்கம் கோரப்பட வேண்டும் என்று கூறி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவருடன் பேசினேன்.
இந்த சுதந்திரம் என்பது சுதந்திர தினம் கொண்டாட்டம் என்பது பெரும்பான்மை மக்களுடைய கொண்டாட்டமே ஒழிய எங்களையும் இந்த நாட்டு மக்களாக அங்கீகரித்து சம அந்தத்துடனும் எங்களை பேணுகின்ற இல்லாதனாலே இதிலே பங்கேற்பதில் பலனில்லை. போர் முடிந்தது பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு 18 சுற்று பேச்சுவார்த்தைகளை இவருடன் மேற்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. மக்களுக்கான ஒரு தீர்வோ ஆகியவற்றை முன்வைக்காத இந்த அரசு நிகழ்விலே நாங்கள் பங்கு பெற்றுவது எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏற்று செய்ய மாட்டார்கள் என்ற அவநம்பிக்கையை இன்னும் ஊட்டுவதாக இருக்கின்றது. தமிழர்களுக்குரிய தீர்வு இந்த 100 திட்டத்திலேயோ இவருடைய தேர்தல் விஞ்ஞானத்திலோ இல்லை. அந்த 100 பிறகுதான் அந்த தீர்வை பற்றி பேச போறார்கள். அதுவும் திட்ட தெளிவாக அவர் சொல்லி இருக்கின்றார். திருவாளர் மைத்ரிபால சிசேனா அவர்கள், அதாவது ஒற்றி ஆட்சியின் கீழ் 13 சட்டம்தான் எங்களுடைய தீர்வாக அமையும் என்பதும் சமஷ்டி பற்றி அதற்கு இடமே இல்லை என்று சொல்லிவிட்டார். இதே கருத்தை தான் ரணில் விக்ரமசிங்காவும் சொல்லியிருக்கிறார். ஆக அவர்களுடைய சமாளிப்புக்கு நம்முடைய தலைவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு பயத்தின் நிமித்தம் தான் எங்களுக்கு ஏற்படுகிறது. இதுவரை கடைப்பிடித்து வந்த நடைமுறைகளை மாற்றும் பொழுது, புதிய நடைமுறைகளை கடைப்பிடிக்கின்ற பொழுது மத்திய செயற்குழுவினுடைய ஆலோசித்து அதன் அனுமதியுடன் தான் இவர்கள் சென்றிருக்க வேண்டும். அது நடைபெறவில்லை.
நேற்றைக்கு தமிழோசையிடம் பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் அவர்கள் இது குறித்து தன்னிலை விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றார். தமிழ் மக்களின் எதிர்காலம், நாட்டில் நல்லிணக்கம், பல்லின சமூகத்துடனான ஒற்றுமை இவையெல்லாம் மனதில் கொண்டு ஆழமாக சிந்தித்து தான் இந்த முடிவை தான் எடுத்ததாக அவர் கூறுகின்றார். அந்த பதில்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா?
இல்லை, அந்த பதில் எங்களுக்கு ஒத்து வர மாட்டார். ஏனென்றால் இவர் அவசரப்பட்டு விட்டார். அதாவது நல்லிணக்கம், எதிர்கால சுபூர்ச்சம் இதெல்லாம் நாட்டுக்கு தேவைதான். அந்த சமிச்சை எங்கள் சிறுபான்மை மக்களிடம் இருந்து வரக்கூடாது, பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே இருந்துதான் பெற வேண்டும். அத்தகைய சமிச்சை அங்கு வராதகளிலே நாம் மட்டும் சமிச்சை காட்டி போவது ஏதோ எங்களை தாழ்த்தி கொண்டு போற நிலையிலேதான் நாங்கள் அதை பார்க்கிறோம்.
இப்ப இலங்கை தமிழரசு கட்சி இந்த விஷயம் தொடர்பில் அடுத்ததாக என்ன செய்ய உத்தேசித்திருக்கின்றீர்கள்?
வழக்கமான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகளை அணுகின்ற பொறுப்பும் பாரிய கடமையும் மத்திய செயற்குழுவுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த மத்திய செயற்குழு கூட்டுகின்ற பொழுது இந்த விடயங்களை பற்றி ஆழமாகவும் அகலமாகவும் பேசுவதற்கும் அதன் மூலமாக ஒரு ஒருமித்த கருத்து எட்டுவதற்கும் வாய்ப்புண்டு. அதற்கான சந்தர்ப்பம் தேவை, அவசியம், கட்டாயம் கூட்டப்பட வேண்டும் என்றான் எங்களுடைய கோரிக்கை. காலதாளத்தால் கூடி இந்த நடவடிக்கைகளை பற்றி நியாயப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், எங்களுடைய ஐயுறவுகளை தீர்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம், இந்த கலந்துரையாடலில் மூலம் வலிவு கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய முயற்சி.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட நீண்ட காலமாக ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் தமிழர்களுக்கு கண்ணியமான, கௌரவமான, நீடித்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு தேவை, அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கின்றார்களே, அப்பொழுதெல்லாம் இலங்கை தமிழரசு கட்சி அது குறித்து மாற்று கருத்தையோ ஆட்சேபனையோ எழுப்பலையே?
அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது ஒன்றுபட்ட இலங்கையிலே அதிகரித்து அதிகார பயிர் என்றால் என்ன? ஒட்டி ஆட்சியில் இந்த அரசாங்கம் சொல்லுவது போல சமஸ்தியில் தான் அப்படியான அதிகரிச்ச தீர்வு கிடைக்கும். நாங்கள் கூறுவது மத்தியிலே கூட்டாட்சியும் மாநிலத்திலே பூரண சிவாட்சியும் கொண்ட சமஸ்தி முறைதான். ஆனால் கூடிய அதிகார உச்ச அதிகாரம் என்று சொல்லப்படுறார்களே ஒழிய அது என்ன என்று விளக்கமாக எங்களுடைய கட்சியினர் சொல்லாததும் தவறு என்றுதான் நினைக்கிறேன்.
இப்ப இலங்கையினுடைய சுதந்திர தின நிகழ்வு என்பது ஒரு தேசிய வைபவம், அதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலும் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கின்ற வகையிலும் சம்பந்தர் அவர்களுக்கு பங்கு பெறுவதற்கு உரிமை இல்லையா என்று ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் என்ன?
அவர் தலைவர் என்ற முறையிலே எங்கள் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கின்ற ஒரு முறையிலே மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாத ஒரு அரசின் தேசிய நிகழ்விலே கலப்பது தவறு என்பதுதான் எங்களுடைய கருத்து. இவ்வாறு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே ஏதோ நல்லாட்சிக்காக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று இறங்கினால் இந்த தேசிய கூட்டமைப்பினுடைய பலம் சிதைந்துவிடும். பலம் பொருந்தியதாக ஒரு கட்டுப்பாடான குழுவாக இயங்கினால்தான் எங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும். இத்தகைய நடவடிக்கைகள் அதற்கு குந்தகம் விளைக்கும் என்பது எனது அசையாத நம்பிக்கையா.
இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவர் சி வி சிற்றம்பலம். அடுத்ததாக தமிழக செய்திகள். தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா பதவி இழக்கவும் சிறை செல்லவும் காரணமான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் மேல்முறையீட்டு விசாரணையில் தம்மையும் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும் என்று திமுக பொதுச்செயலாளர் க. அன்பழகன் செய்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று நிராகரித்துவிட்டது. எனினும் இந்த வழக்கில் எழுத்து மூலம் மாதங்களை முன்வைக்க சுப்பிரமணியன் சுவாமிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெங்களூருவில் இருக்கும் செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
சுப்பிரமணிய சாமியும் தான் வாதாட வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு மீதான தீர்ப்பு என்னவானது?
சுப்பிரமணிய சாமியை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் நான் தான் முதல் புகார்தாரர் என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். வழக்கு பொறுத்தளவில் ஒரு பகுதி வெற்றி என்று கூற முடியும். ஏனெனில் சுப்பிரமணிய சாமி நேரடியாக கோர்ட்டில் ஆஜராகி வாதிட முடியாது. அதே நேரத்தில் அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கத்துக்கு உதவியாக இருக்க முடியும் என்ற ஒரு தீர்ப்பை நீதிபதி வழங்கினார். அதன்படி எழுத்துப்பூர்வமாக அவர் வழக்கிற்கு உதவ முடியுமே தவிர சுப்பிரமணிய சாமியால் நேரடியாக விசாரணை வாதிட முடியாது.
இன்றைய தீர்ப்பு குறித்து திமுக தரப்போ சுப்பிரமணிய சுவாமியோ ஏதாவது கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்களா?
சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவில் இது ஒரு பகுதி வெற்றி தான் என்றால் அவர் மேல்முறையீட்டுக்காக உச்ச நீதிமன்றத்தை நாடவிருப்பதாக கூறியுள்ளார். திமுக தரப்பிலும் அந்த யோசனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவில் அதை வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார்.
இது ஒரு புறம் இருக்க, அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்க வேண்டும் என்று திமுக கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் நிலை எந்த அளவில் இருக்கிறது?
இரு நபர்கள் பென்சியின் கீழ் அந்த விசாரணையானது நடந்து வருகிறது. இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சில ஆவணங்களை இன்னும் சேர்க்க வேண்டிய வேலை தாக்கியிருப்பதால் அந்த வழக்கின் விசாரணை நாளைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.
பெங்களூருவில் உள்ள செய்தியாளர் வீரகுமார். சென்னை சட்டக்கல்லூரியை வேறு இடத்திற்கு மாற்ற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதை எதிர்த்து மாணவர்கள் நேற்று முதல் முன்னெடுத்து வரும் போராட்டங்கள் வலுத்து வருவது போல தோன்றுகிறது. இதையடுத்து கல்லூரி மூடப்பட்டு விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்கள் வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளார்கள். இன்று சென்னை சட்டக்கல்லூரி வளாகத்திற்கு சென்றிருந்த நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இயங்கி வரும் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது என வலியுறுத்தி அக்கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அக்கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் பல இடங்களில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பாரம்பரியமிக்க கட்டிடத்தில் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி இயங்கி வந்தது. இந்த கல்லூரி அமைந்திருக்கும் இடத்திற்கு அருகில் மெட்ரோ ரயில் பாதைக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது இந்த கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டது. இந்த கட்டடம் பயன்படுத்த தகுதியற்றதாக இருப்பதாக பொதுப்பணித்துறை கல்லூரிக்கு தகவல் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் இந்த சட்டக்கல்லூரியை இரண்டாக பிரித்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் அமைக்கப் போவதாக சில தினங்களுக்கு முன்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன. இதனையடுத்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை தற்போது இயங்கும் இடத்திலிருந்து மாற்றக்கூடாது என வலியுறுத்தி புதன்கிழமையன்று சென்னை பாரிமுனையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். இந்த நிலையில் மாணவர் போராட்டம் தொடர்வதை தடுக்க இன்று முதல் 7 நாட்களுக்கு சட்டக்கல்லூரிக்கு விடுமுறை அளிப்பதாக சட்டக்கல்வி இயக்குநர் அறிவித்துள்ளார். இருந்தபோதும் இந்த விவகாரம் தீரும் வரை உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தப் போவதாக சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.
சட்டக்கல்லூரி வளாகத்தை வந்து மாற்றக்கூடாது, இந்த சட்டக்கல்லூரி வந்து இதே வளாகத்தில் உயர்நீதிமன்றத்தோட வளாகத்திலே தான் இருக்கணும் அப்படின்றது முதல் கோரிக்கை. ரெண்டாவது, நேற்று வந்து தடியடி அவங்க ஏற்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் வந்து யார் அந்த காவல் அதிகாரிகளோ அவர்களுடைய இதுல இருந்து வருமானத்திலிருந்து அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். இந்த பசங்க யாரும் போராடின பசங்க மேலே யார் மேலேயும் எஃப்ஐஆர்லாம் போடக்கூடாது, எந்த மாதிரியான நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கக்கூடாது.
உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் சட்டக்கல்லூரி இருப்பதால் நீதிமன்ற நடைமுறைகளை நேரடியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அதனை மாற்றக்கூடாது என்கிறார் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் சட்டக்கல்லூரி மாணவியான ஹசரத் பேகம்.
எப்போதுமே உயர்நீதிமன்றத்தையும் எங்கள் கல்லூரியும் பிரிக்க முடியாது. இந்த உயர்நீதிமன்றத்துக்குள்ளேயே எங்கள் வளாகம் இருக்கிறதுனால தான் எங்களால் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ண முடியுது ஜூனியராக. இப்போ வெறும் புக்ஸை மட்டும் படித்து எக்ஸாம் எழுதி வெளியில் வந்தால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் நாங்கள் அந்த காலேஜும் இந்த உயர்நீதிமன்றம் ஒன்றாவே இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த கேம்பஸ்குள்ளேயே எக்ஸ்ட்ரா பில்டிங் கட்ட சொல்லி நாங்கள் கேட்குறோம். இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம்.
இக்கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர்களும் கல்லூரி இங்கேயே தொடர வேண்டுமென விரும்புகிறார்கள்.
சார், இப்போது அரசு சொல்லக்கூடிய அந்த இடமானது ரொம்ப வெகு தொலைவில் இருக்குது. அப்படி போயாச்சுன்னு சொன்னால் கூட இப்போது வந்து இப்போது சென்னை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஸோ மாணவர்களுக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்குள்ளே இந்த எளிமையாக அந்த ஆக்சசபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஈஸியாக போயிட்டு அவங்க கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த கோர்ட் விஷயங்களை பார்க்கலாம். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் அவங்க இழக்கக்கூடியது. இந்தியாவில் ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி, அது இல்லாமல் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கல்லூரி. ஸோ இதை வந்து மாத்திரத்தை வந்து யாருக்குமே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு
என்று கூறினார். இதற்கிடையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் சட்டக்கல்வி இயக்குநர் சந்தோஷ்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவாக சேலம், நெல்லை, புதுச்சேரி ஆகிய பகுதிகளிலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது, மாணவர்களை தாக்கிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரகால மனுவாக கருதி விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று நிராகரித்துவிட்டது.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். நிறைவாக பன்னாட்டு செய்தி ஒன்று. 3ம் பாலினத்தவர்களுக்கு நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களின் நலன்களுக்காக மேம்பட்ட சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த மாநாட்டில் தெற்காசியாவின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பலர் பங்கு பெற்றார்கள். இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் தெற்காசிய நாடுகளில் உள்ள 3ம் பாலினத்தவர்களுக்கான மாநாடு நடைபெற்றது. தெற்காசியாவில் ஒதுக்கப்பட்ட சமூகத்தவராக இருக்கும் தங்களின் சுகாதார மற்றும் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கு மேம்பட்ட சட்டம் மற்றும் கொள்கைகள் தேவை என இந்த மாநாட்டில் பங்கு பெற்றவர்களும் 3ம் பாலினத்தவர்களுக்காக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர்களும் விடுத்துள்ளனர். 3 நாட்கள் இடம்பெற்ற மாநாட்டின் இறுதியில் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர்கள் இந்த வேண்டுகோளையும் விடுத்துள்ளனர். ஐக்கிய நாடுகளின் UNAIDS மற்றும் பல நிறுவனங்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தெற்காசிய நாடுகளிலிருந்து 70 பேர் பங்கு பெற்றனர். இதில் மாற்றுப் பாலினத்தவர்கள், சிவில் சமூக அமைப்புகள், அரசு திணைக்களங்கள், தேசிய மனித உரிமை அமைப்புகள், அபிவிருத்தி திட்ட பங்காளிகள், HIV மற்றும் சுகாதார நிபுணர்கள் என பலரும் கலந்து கொண்டதாக ஐநாவின் அபிவிருத்தி திட்டம் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது. இந்த 3 நாள் மாநாடு தெற்காசியாவில் உள்ள மாற்று பாலினத்தவர்களின் நலன்களுக்காக குரல் ஓங்கி ஒலிக்கச் செய்துள்ளது என்று மாநாட்டின் முடிவில் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இது சட்டம் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை ஊக்குவிக்க வழிகோலும் வகையில் முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவில் மாற்று பாலினத்தவர்கள் மற்றும் மூன்றாம் பாலின சமூகத்தினர் எப்போதும் அச்சத்துடன் வாழ்வதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. இதன் காரணமாக தெற்காசியாவில் உள்ள திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் போன்றோர் உளவியல் ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது அவர்களின் உடல் நலனுக்கு கேடு ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நேர்களே, பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.